2021 ஆம் ஆண்டு பிறப்பதற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நடப்பாண்டில் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் செய்தி தொகுப்பு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் துக்ளக் இதழின் 50வது ஆண்டு விழாவில் பெரியார் குறித்து சில சர்ச்சையான கருத்துக்களை பேசினார் நடிகர் ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சுக்கு திராவிட இயக்கத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர். பெரியார் குறித்து அவதூறு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மீது வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்தார் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி.
தவறான கருத்தை பரப்புகிற நேரத்தில் அதற்கு உரியவர்கள் ஆதாரபூர்வமாக அப்படி நிகழவில்லை என்று சுட்டிக்காட்டுவது எங்கள் கடமை. மன்னிப்பு கேட்பதோ வருத்தம் தருவதோ அது மனித பண்பாட்டுடைய பெருந்தன்மையை பொறுத்தது. எனவே அது அவருடைய உரிமை. ஆனால் அவர் கேட்பதோ கேட்காததோ அவருடைய உரிமையாக இருக்கலாம். ஆனால் பெரியாரை கொச்சைப்படுத்த, உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்ல அவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ உரிமை கிடையாது. எனவே தான் நீதிமன்றத்தில் அவர் பதிலளிக்க வேண்டிய காலகட்டம் வரும்.
நடிகர் ரஜினிகாந்த் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அதை நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. 5வது வகுப்பு மற்றும் 8வது வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு தமிழகத்தில் மிக கடுமையான எதிர்ப்புகள்
தெரிவிக்கப்பட்டன.
இந்த பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது தமிழக அரசு. சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பின்னிக்ஸ் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் சிறையில் உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கி சிறையில் அடைத்தனர். இதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
இதே காவல்துறை தவறு மேல தவறு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஏற்கனவே நீதிபதி அதை விசாரணையின் பேரில் இருக்கும்போது அவங்க ரத்த காயங்கள் முக்கியமான தடயங்களை அழிக்கிறதுக்கு உட்படுறாங்க. இதுக்கு மத்தியில் எங்க ஓட்டுநர் நேரடியா பார்த்துருக்க ஒரு சாட்சிகள் வந்து எங்க டிரைவர் இருக்காங்க.
இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு காவல்துறையினர் 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கந்தசஷ்டி கவசம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளி தமிழகத்தில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது.
தமிழ்கடவன் தான் அறியப்படுறான். அப்படி தமிழர்கள் 8 கோடி தமிழர்களும் கொண்டாடுகிற தங்களுடைய இறையாக தங்களுடைய மெய்யியலாக தங்களுடைய கடவுளாக மதிக்கிற முருகனை பேச வேண்டிய அவசியம் தேவை உங்களுக்கு என்ன வந்துச்சு?
இந்த காணொளியை வெளியிட்ட சுரேந்திரன் கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை முழுமையாக அரசுடைமையாக்கியது தமிழக அரசு. இழப்பீடு தொகையான 67 கோடியை சிவில் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்து இந்த நடவடிக்கையை எடுத்தது தமிழக அரசு. தமிழகத்தில் இந்த வருடம் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்டு பணத்தை இழந்த பல பேர் தற்கொலை செய்து கொண்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கும் தடை விதித்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி.
உயிரையும் மாய்த்துக் கொள்ளும் அபாயம் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களின் நன்மையை கருதி இவ்வாறு பணம் வைத்து நடத்தப்படும் அனைத்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளையும் தடை செய்ய அம்மாவின் அரசு முடிவு செய்துள்ளது.
தமிழக அரசியலில் மூத்த திராவிட தலைவர்களில் ஒருவரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான அன்பழகன் வயது மூப்பு காரணமாக காலமானார். தமிழகத்தில் பாஜக சார்பாக நடத்தப்பட்ட வேல் யாத்திரைக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன.
நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் யாத்திரை நடத்தப் போவதாக பாஜக அறிவித்திருக்கிறது. மொழி இன உரிமைக்கான யாத்திரை அல்ல, வறுமையை ஒழிப்பதற்கான யாத்திரை அல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான யாத்திரை அல்ல, சமூக நல்லிணக்கத்திற்கான யாத்திரை அல்ல, மதவெறியை தூண்டுவதற்கான, சாதி வெறியை தூண்டுவதற்கான, வன்முறையை தூண்டுவதற்கான திட்டமிட்ட ஒரு செயல் திட்டம் அது.
ஆனாலும் பல்வேறு தடைகளை மீறி நடைபெற்ற இந்த யாத்திரை இந்த நவம்பர் மாதம் திருச்செந்தூரில் நிறைவு பெற்றது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது எழுந்துள்ள புகார்களை விசாரிக்க தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்தது. துணைவேந்தர் சூரப்பா மீது பல்வேறு ஊழல் புகார்கள் வந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் அமைச்சர் ஜெயக்குமார்.
மடியில் கிணம் இல்லைனா வழியில் பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே இல்லை. புகார்கள் வந்து அது வருவது என்பது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையோடு அனுப்புகிற விஷயத்தை நம்ம வந்து இவர் வீசி அதனால் வந்து இவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெடிஷனை தூக்கி குப்பையில் போ குப்பை தொட்டில் போட முடியாது.
இதே நேரம் சூரப்பா பழிவாங்கப்படுவதாக நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்தனர். இலங்கை கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறான 800 என்ற தமிழ் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமானார். ஆனால் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கக்கூடாது என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள் மற்றும் திரையுலக பிரபலங்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தனர்.
முத்தையா முரளிதரன் என்பவர் ஒரு விளையாட்டு வீரர் அல்ல, அவரை ஒரு விளையாட்டு வீரராக பார்க்க கூடாது. பல பேர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, ஒரு விளையாட்டு வீரனுடைய வாழ்க்கையை நம்ம படமாக்குவதில் என்ன தவறு? அவர் விளையாட்டு வீரர் அல்ல. அவர் விளையாட்டு வீரர் என்று ஒரு காலத்திலே இருந்தார். இன்றைக்கு சிங்கள பேரினவாதத்தினுடைய இனப்படுகொலையை ஆதரித்து உலகம் முழுவதும் பரப்புரை செய்கிற ஒரு மோசமான ஒரு கிரிமினல் குற்றவாளி, ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி.
கடுமையான எதிர்ப்பின் காரணமாக இந்த படத்தில் இருந்து விலகினார் விஜய் சேதுபதி. மனு தர்மம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிய பேச்சும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல்வேறு பெண்கள் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் திருமாவளவனின் பேச்சுக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். பாஜகவின் குஷ்பு திருமாவளவனுக்கு தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்.
அந்த வீடியோலயே அவர் பேசின விதம் மிக கண்டிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவர் பேசுற விதம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இலவாகப்படுத்தி பேச முடியும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு மதம் சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெண் குறித்து பேசும்போது நீங்க பயன்படுத்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்?
ஹிந்தி தெரியாவிட்டால் வெளியேறுங்கள் என்ற மத்திய அரசு அதிகாரியின் பேச்சும் தமிழகத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. யோகா ஆன்லைன் வகுப்பு ஒன்றில் இந்தியா முழுவதுமிருந்து மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இந்த வகுப்பில் பேசிய மத்திய அரசு அதிகாரி ராஜேஷ் கொலாஜா ஹிந்தி தெரியாதவர்கள் வெளியேறுங்கள் என்று தெரிவித்தார். மத்திய அரசு அதிகாரியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தன. காங்கிரஸ் கட்சியின் மூக்க அழகிரி,
எனவே நம்ம நாட்டில் எல்லா மொழிகளிலும் பேசலாம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட உரிமை. அந்த மருத்துவர், அந்த அதிகாரி அப்படி சொல்லியிருப்பது தவறு. அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தேவையில்லாத விஷயத்தை மத்திய அரசு அரசியலாக்குகிறது அல்லது அந்த அதிகாரி அரசியலாக்கியிருக்கிறார். எனவே அது வன்மையாக கண்டிக்கப்படும்.
தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் வன்னியர்களுக்கு அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு வழங்கக்கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் சார்பில் டிசம்பர் மாதம் நடைபெற்ற போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தால் சென்னையின் சகஜ வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
போராட்டம் நடத்தினா மட்டும் எல்லாத்தையும் தீர்வு கிடைச்சிருமா? இந்த மாதிரி பப்ளிக்கை கஷ்டப்படுத்திய மாதிரி போராட்டம் பண்ணனால அடுத்த பப்ளிக்கு வந்து பிரச்சனை வருதுல்ல. இதனால இந்த போராட்டத்தினால என்ன நடக்க போகுது? எங்கே போய் போராடணுமோ அங்கே போய் போராடணும். இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா இங்கே உயிர் போச்சுன்னா யார் பொறுப்பு?
தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் இந்த வருடமும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதேபோல் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியும் நீடித்து வருகிறது. அதிமுகவில் நீடித்து வந்த உட்கட்சி பூசல்கள் முடிவுக்கு வந்து அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார்.
2020-21 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது.
திமுகவை பொறுத்தமட்டில் இந்த வருடம் முழுவதும் ஆளும் அதிமுக மற்றும் மத்தியில் ஆளும் பாஜக அரசுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. இதே நேரம் பிற கட்சிகளான பாமக, மதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் அடக்கி வாசித்தன. நடிகர் கமலஹாசன் விஸ்வரூபம் எடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நடிகர் ரஜினிகாந்த் தன் அரசியல் கட்சி குறித்து வருகின்ற டிசம்பர் மாதம் 31 அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அவர் உடல்நலக் குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வருடம் கொரோனாவின் தாக்கம் தமிழகத்தையும் விட்டு வைக்கவில்லை. கொரோனாவால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது தமிழகம். பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம், அமைச்சர் துரைக்கண்ணு, திமுகவின் ஜே அன்பழகன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் எம்பி வசந்தகுமார் ஆகியோர் கொரோனாவால் உயிரிழந்தனர். இந்த வருடம் இந்தியாவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. இந்த வருடம் இந்தியாவை உலுக்கியது கொரோனா வைரஸ். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாது, இந்திய தட்பவெப்ப சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் இறந்துவிடும் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கியது. ஆரம்பத்தில் சொற்ப எண்ணிக்கையில் இருந்த இந்த பரவல் பின்னர் தேசத்தை புரட்டி போட்டது. கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 21 நாட்கள் நாடு தழுவிய ஊரடங்கை அறிவித்தார். அன்று தொடங்கிய ஊரடங்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதன் பின்னர் பல்வேறு தளர்வுடன் ஊரடங்கு படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்றை இந்திய அரசு தேசிய பேரிடராக அறிவித்தது. கொரோனா காலத்தில் பல மாநிலங்களில் பணிபுரிந்த வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் தவித்து வந்ததும் நோக்கத்தக்கது.
அந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய தாய் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி தாயின் சேலையை பிடித்து இழுத்து போர்வையை பிடித்து இழுத்து எழுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை போன்ற ஒரு காட்சி கதைக்க வைக்கும் ஒரு கொடிய துயர நிகழ்வாக இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. இந்தியாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எத்தகைய கொடுமைகளையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. 2 மாத காலம் முழு அடைப்பு நடந்தேறி இருக்கிறது. இந்த 2 மாத காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் சந்திக்கிற அவலத்திற்கு அளவே.
இந்தியாவில் கடந்த 34 ஆண்டுகளாக இருந்த கல்விக் கொள்கை மாற்றப்பட்டு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன எதிர்கட்சிகள்.
இந்த கல்வி திட்டம் நம் குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறதோ இல்லையோ மன அழுத்தத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். இந்த திட்டத்தால் தேர்வு விகிதம் அதிகமாகாது, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தேர்வு பயம்தான் அதிகமாகும்.
ஒரு இந்து குடும்பத்தில் ஆண் வாரிசுகளுக்கு உள்ளது போலவே பெண் பிள்ளைகளுக்கும் குடும்ப சொத்தில் சம உரிமை உண்டு என்று இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரலாற்று தீர்ப்பளித்தது. இந்திய நீதித்துறை மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை விமர்சித்த மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கு 1 ரூபாய் அபராதம் விதித்தது இந்திய உச்சநீதிமன்றம். இந்த வருடம் டெல்லியை உலுக்கியது விவசாயிகளின் பேரணி. 4 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று வரை விவசாயிகளின் போராட்டமும் தொடர்கிறது. மத்திய அரசும் அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு பல மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் தங்கள் ஆதரவை தெரிவித்தன. இந்த வருடத்தின் துவக்கத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றன. ஆனால் கொரோனாவின் காரணமாக இந்த போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்தன. அமெரிக்க அதிபரின் இந்திய விஜயம், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி, டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மாணவர்களின் கலவரம், இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 20 லட்சத்திற்கான பொருளாதார திட்டங்களை அறிவித்தது, உத்தரப்பிரதேசத்தில் பட்டியல் இனப்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் வடக்கு இந்தியாவில் வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் ஆகியவையும் தலைப்புச் செய்திகளாகின. இது SBS வானொலிக்காக ராஜ்.